சுத்த நிலை, சுத்த நிலைக்கு போகும். சுத்த நிலை என்றால் அறிவு நன்றாக விளங்கிய நிலை. உங்களுக்கு எல்லாம் விளங்கி விட்டதா கேட்டதெல்லாம்? சுத்த நிலைக்கு போக என்ன தயாராக இல்லையா? நீங்க முழுதுமாக விளங்கி கொள்ளுகிற நிலை. நிலை என்பது உடம்புல அவஸ்தை. நிலை எத்தனை அவஸ்தைகள்? மூன்றா ஐந்தா? என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த அவஸ்தை நிலை பல நிலைகளை அடைதல் நமக்கு இயற்கையா தேவையா? ஆன்மாவினுடைய இயற்கையான நிலை என்ன? இல்ல இல்ல, ஒரு நிலை. ஒரு நிலையாக இருப்பதுதான் ஆன்மாவுக்கு உரிய இயற்கை. நிர்விகாரமாக இருப்பதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. நிர்விகாரம், மாறுதல் அடையாமல் ஒரு நிலையிலே இருப்பதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. மாற்றம் அடைவது செயற்கை. பல நிலைகளை அடைவது செயற்கை. செயற்கை என்பது இன்னொன்றினுடைய சேர்க்கையினாலே வருவது செயற்கை. அப்படியானால் ஆன்மாவுக்கு இந்த செயற்கை எதனாலே வந்தது? மலங்களின் சார்பினால், வாசத்தின் சார்பினால். அதனால்தான் பதியோடு சேர்ந்திருப்பது அதற்கு இயற்கை. அது ஒரு நிலைப்பட்ட தன் பதியோடு சேர்கிற போதுதான் ஆன்மா தன்னுடைய இயற்கை நிலையை அடைகிறது. மாறாத ஒருநிலைப்பட்ட தன்மை இறைவனோடு இருக்கிற போதுதான் இந்த பல நிலைகளை அடைவது. இறந்து பிறந்து பிறப்பு இறப்புகளிலே சுழல்வது என்ன? ஆன்மாவுக்கு சேர்க்கை. அந்த மூன்று அவஸ்தைகளின் விளைவை கேவலம் சகலம் சுத்தம் மூன்றும் காரணம். அந்த ஐந்து அவஸ்தைகளுக்கு என்ன பேரு? காரணம் காரியம். என்ன, ஏன் அப்படி அந்த பெயர்? ஏன் காரண அவஸ்தை என்று சொல்லுகிறார்கள்? இந்த ஐந்தை ஏன் காரிய அவஸ்தைகள் என்கிறார்கள்? காரியப்படுவது என்ன இது? அதனால இப்போ காரணம் காரியம் ரெண்டு சொல் இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்? காரணம் காரியம், காரணத்திலிருந்து தோன்றுவது காரியம் என்று நினைக்கிறோம். அதுதான் உலக வழக்கில் களிமண் காரணம், அதிலிருந்து தோன்றுகிற காரியம் உடம். நூல் காரணம், ஆடை காரியம். மாவு காரணம், அதுக்கு காரணம் நாம சொல்லி தெரிய வேண்டாம். இந்த முறையில இங்கே பேரு கிடையாது. இந்த முறையில வைக்கப்படவில்லை அவஸ்தைகளுக்கு பேர். காரணம், அதிலிருந்து தோன்றுவது காரியம் என்ற பொருள் இங்கே கிடையாது. காரணம் என்றால் முன்னே இருப்பது. முன்னே இருப்பது காரணம் என்ற முன்னே இருப்பது. ஒன்று முன்னே இருப்பதனால்தான் பின்னே ஒன்று நிகழ்கிறது. இப்போ கேவலம் என்ற அந்த நிலை முன்னே இருப்பதனால்தான் சகலம் என்ற நிலை பின்னாலே நிகழ்கிறது. முன்னே இருப்பது பின்னே அதனாலே பின்னே நிகழ்வது. அதனை காரியம் என்று சொல்லி சொல்லக்கூடாது. முன்னே இருப்பது பின்னே நிகழ்வது அவ்வளவுதான். காரணம் அந்த கேவல நிலை இருப்பதனாலே தான் சகல நிலை. அந்த கேவல நிலை இல்லை என்றால் சகல நிலை என்ற பேச்சு இல்லை. சரி, அது எனவே கேவல நிலை காரண நிலை அல்லது காரணம் முன்னே இருப்பது. அதே போல இந்த சகல நிலை முன்னே இருப்பதனால் தான் பின்னாலே என்ன நிகழ்கிறது, சுத்த நிலை. எனவே சகல நிலை காரணம் சகலம். இப்படி ஒன்று போன்று பார்க்க வேண்டும். முன்பின் பிறகு சுத்த நிலை இருப்பதனால் தான், அது முன்னே இருப்பதனால் தான் பின்ன என்ன நிகழ்கிறது, பின்னே நிகழ்வது ஆனந்தம், அந்த பேரின்பம், சிவானந்த நிலை. சிவானந்தத்தை குறிக்கிற நிலை விளைகிறது. எனவே இந்த கேவலம் சகலம் சுத்தம் என்ற பெயர்களை விளைகின்றன. இருப்பது அதன் பின்னே நிகழ்வது. இதை முதலிலே அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கேவல நிலை முன்னே இருப்பதனாலே பின்னே சகல நிலை உண்டாகும். அந்த சகல நிலை முன்னே இருப்பதனால் தான் பின்னாலே சுத்த நிலை உண்டாகும். அந்த சுத்த நிலை முன்னே இருப்பதனால் தான் பின்னாலே அந்த ஆன்மா சிவானந்தத்தை அனுபவிக்கும் என்று எதிர்பார்க்கிறார். எனவே இவை மூன்றும் காரண அவஸ்தைகள் எனப்படுகின்றன. அதே போல காரிய அவஸ்தைகள் ஐந்து. காரிய அவஸ்தைகள் மொத்தம் எத்தனை? அந்த அனாதி கேவலத்துல அவஸ்தை கிடையவே கிடையாது. அவஸ்தை அங்கே அவஸ்தை கிடையாது. எனவே அவஸ்தை எதனாலே நிகழ்கிறது என்றால் உடம்போடு கூடிய பிறகுதான். உடம்புக்கு முன்னாலே கிடையாது. உடம்போடு கூடி இருக்கிற போதுதான் அவஸ்தை. ஆமா, என்ன அனுபவம் தானே? அறிவு உழங்குதல், அறிவு மறைதல். எனவே உடம்போடும் கருவிகளோடும் கூடுவதனால்தான் ஆன்மா அவஸ்தை அடைகிறது. இந்த காரிய அவஸ்தை, காரிய அவஸ்தைகள் உடம்போடும் கருவிகளோடும் இருக்கிற போதுதான் நீங்கள். எனவே சகல நிலையிலேதான் இந்த அவஸ்தைகள், 15 அவஸ்தைகளும் சகல நிலையிலேதான் நிகழ்கின்றன. சகல நிலையிலேதான். இப்ப நம்ம அவஸ்தைகளை பார்க்கவா எட்டாம் பார்க்கவா? இப்ப கேவல அவஸ்தை என்பது என்ன? சகலத்திலே நிகழ்கிற கேவல அவஸ்தை. சகலத்திலே நிகழ்கிற கேவல அவஸ்தை அதுதான் கேவல ஐந்தம். சகலத்திலேயே நிகழ்கின்ற கேவல நிலைகள் ஐந்து. ஏன் அந்த கேவலங்கிற பேரை கொடுக்கறாங்க? சகலத்திலே இந்த கருவிகளை நாம் நீங்குகிற போது நமக்கு படிப்படியாக அறியாமை நிலை வருகிறது. கேவலம் என்றால் அறியாமை. எனவே விழிப்பு நிலையில் இருந்து நாம் படிப்படியாக அறியாமை நிலைக்கு செல்லுகிறோம். அதனால கேவலம். எனவே சகலம் என்றாலே அறிவும் அறியாமையும் கலந்த நிலைதான் சகல நிலை. அறிவே இல்லாத நிலை கேவலம். அறிவோடு அறியாமையும் கலந்த நிலை சகல நிலை. சுத்த நிலை என்பது அறியாமை நீங்கிய நிலை. எனவே இது கேவல அவஸ்தைகள் ஐந்து அடைந்த. இனி அடுத்த ஐந்து அவை கேவல ஐந்து அவஸ்தை, இன்னொரு ஐந்து அவஸ்தை சகல ஐந்து அவஸ்தை. சகல ஐந்து அவஸ்தை அதாவது சகலம் என்றால் விழிப்பு நிலை. விழிப்பு நிலையிலேயே நமக்கு உண்டாகிற ஐந்து அவஸ்தை, சகலத்திலேயே நிகழ்கிற ஐந்து அவஸ்தை. அப்போது ஆன்மா எங்க இருக்கு? புருவ நடு. எனவே ஆன்மா புருவ நடுவில் இருந்து உலகத்தை அறிகிற காலத்திலேயே என்ன அடைகிறது? இந்த ஐந்து அவஸ்தைகளை அடைகிறது. குரு நடுவில் இருந்து அடைகிற போதே அது சகலத்தில் ஐந்தவர். நான் முதலாவது சொன்ன கேவல ஐந்தவத்தை என்பது குரு நடுவில் இருந்து கீழே இறங்குகிறது, இப்ப அதே போல கீழே இருந்து மேலே ஏறுகிறது. ஆனால் இங்கே சகல ஐந்தவத்தையில ஆன்மா குரு நடுவிலே தான் இருக்கிறது. அங்கே அங்கிருந்து இறங்கு இறங்கலை ஏறல, குரு நடுவில் இருக்கிற போதே ஐந்து நிலைகளை போதே ஐந்து நிலை. சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கர சாக்கரம் என்றால் விழிப்புகள், சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம், சாக்கரத்தில் சாக்கலத்தில் புரியும், சாக்கரத்தில் புரியாது என்ற அந்த சாக்கர நிலையில் இருக்கிற போதே ஐந்து அவஸ்தைப்படுது. இப்படியெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். ரொம்ப நுட்பமான செய்திகள் இருக்கிற போதே நாம், எனவே நாம் எப்போது இந்த சகலத்துல அவத்தைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கே தெரியும் அவத்தை இல்லாமல் நிலை பல நிலைகளை மாறி மாறித்தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்க்க அதெல்லாம் தெரியும். இந்த காற்றாடி வேகமாக சுழல்கிற போது ஒரே நிலையில் இருப்பதை போல தெரிகிறது. இந்த விளக்கு குழல் விளக்கு டியூப்லைட் அதை விட்டு விட்டு தான் எரிக்கிறது, ஆனால் பார்ப்பதற்கு ஒரே சீராக எரிவதை போல இருக்கிறது, ஆனால் அது விட்டு விட்டு தான் எரிக்கிறது. அது போல நம்முடைய அறிவு பற்றுவதும் விடுவதும் பற்றுவதும் விடுவதுமான ரொம்ப வேகமாக சுழல்கிறது. ஒழுக்கு நிலையும் அறிவும் அறியாமையும் அவ்வளவு மாறி மாறி நிகழ்ந்து. எனவே இந்த அவஸ்தைகளெல்லாம் கருவிகள் கூடுவதும் பிரிவதும், கருவிகள் கூடுவதும் பிரிவதுமாக நிகழ்கின்றன. எத்தனை கருவிகள் அவஸ்தையிலே செயல்படுகிற கருவிகள் எத்தனை? எத்தனை கருவிகள் கூடுகின்றன, நீங்குகின்றன? நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவிகள்
எத்தனை?
அவையும் கருவிகள் தானே, அவையும் கருவிகள் தானே, சாஸ்திரிகள் 60. ஆகைய மொத்தம் 96 கருவிகள். அந்த 96 இவை செயல்படுகின்றனவா? சுத்த தத்துவங்கள் ஐந்து இருக்கின்றனவே, அவை அந்த கருவிகள் நீங்குகின்றன சேர்கின்றனவா? ஆமா, சுத்த தத்துவங்கள் இந்த கேவல அவஸ்தையிலே நீங்குகின்றனவா சேருகின்றனவா? சுத்த தத்துவங்கள் அவை ஒரே நிலையிலே தான் செயல்படுகின்றன. கேவல ஐந்து அவஸ்தையிலே சுத்த சுத்த தத்துவங்கள் ஒரே சீராக அவை அவற்றை கொள்வது அந்த ஐந்து. பிறகு வித்யா தத்துவங்கள் அந்த ஐந்து இருக்கிறதல்லவா, காலம் இயதி வித்தை, அந்த ஐந்தும் நீங்குவதில்லை. ஆன்மாவை எப்போதும் குறித்தான் அந்த ஐந்து கருவிகள் எத்தனை ஆயிற்று? 10. குருடன் என்ற ஒரு கருவி. இந்த 11 கருவிகளும் எப்போதும் நீங்குவது இல்லை. எனவே இந்த 11 கழிக்க வேண்டும். 11 கழித்தால் எண்பத்தி ஐந்து கருவிகள் தான் கூடி பிரிகின்றன. குருவ நடுவிலே ஆன்மா குருவ நடுவிலே இருந்து இந்த 85 கருவிகளோடு சேர்ந்து அறிவதுதான் நன்றாக அறிவது, நன்றாக அறிகிற நிலை. பொருள்களை நன்றாக அறிகிற நிலை என்னும் போது இந்த 85 கருவிகளோடும் கூடியிருக்கிற போதுதான் அந்த நிலைக்கு என்ன பேரு? அதாவது நன்றாக அறிகிற நிலைக்கு என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு நிலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதற்குத்தான் மா சகலம், மா சகலம் என்ற பெயர். கருவிகள் நீங்காமல் முழுமையாக செயல்படுகிற நிலை, அறிவு நன்றாக விளங்குகிற நிலை. இந்த மா சகலத்துல 50 கருவிகள் நீங்கும் போதுதான் காக்கிற நிலை, அதுதான் முதலாவதாக சொல்லப்படுகிற காக்கிற நிலை. 50 கருவிகள் நீங்க மிச்சத்தன 35 கருவிகளோடு கூடி அறிகிற நிலைதான் சாக்கிர நிலை, விழிப்பு நிலை எனப்படுகிறது. எனவே சாக்கிர நிலை என்பது நன்றாக இருக்கிற நிலையா? இல்லை, இது நன்றாக அறிகிற நிலை இல்லை. அதனால தான் அவத்தை என்று முதலாவது அவத்தை என்று வைத்திருக்கிறோம். இதுதான் முதலாவது அவத்தைனா அங்கே அறிவு குறைகிற நிலை, கருவிகள் நீங்கி இருக்கிற நிலை. அதான் முதலாவது கருவிகள் நீங்கிய நிலை சாஸ்திரம். எனவே இந்த சாஸ்திர நிலையில அறிவானது மெல்ல சற்று குறைந்து இயங்குது, முழுமையாக செயல்படவில்லை நம்முடைய அறிவு. ஏனென்றால் கருவிகள் சில நீங்கிவிட்டன. எனவே நம்முடைய அறிவு ஊக்கத்தோடு அறியாமல் சற்று மெத்தன அறிகிறது, மெத்தன அறிகிறது, மெல்ல அறிவு, ஒரு மெல்ல சோர்வு, சோர்வு நிலை உண்டாகிறது. எனவே அறிவு சிறிது சோர்ந்த நிலை, சாக்கிர நிலை. ஆமா, உங்களுடைய அறிவு நிலையை வைத்து பார்க்க, நம்முடைய அறிவு நிலை தான் இது, வேற யாருக்கோ சொன்ன சொல்லப்பட்டதா? நமக்கும் தான். எனவே நாம் நன்றாக அறிகிறோம் என்று நினைத்தாலும் கூட அங்கே நம்முடைய அறிவு அங்கே சிறிது சோர்ந்த நிலை, அதான் சாக்கிர நிலை. அதாவது இந்த சைக்கிள் இந்த டியூப்ல காற்று குறையுமானால் ஏறி ஓட்ட முடியுமா? வேகமாக மெல்ல மெல்லத்தான் உருட்டி கொண்டு போகிறோம். அது போல சாக்கிர நிலையில அறிவு சற்று குறைவாக வேலை. பிறகு மற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், மற்ற நிலையெல்லாம் தெரியும், அதை சொல்ல வேண்டாம். பிறகு அதே போல கீழே இருந்து மேலே இருக்கிற போது சாக்கிர நிலைக்கு வந்து அதற்கு மேல மா சகலம் என்று சொல்லப்படுகிற நிலைக்கு போகும். அதான் முதல் மா சகலம். இந்த கேவல 5 வந்தையில இந்த எத்தனை கருவிகள் நீங்கி கூடுகின்றன? 35. பிறகு சகலத்திலே உண்டாகிற 5வத்தையில சகலத்தில் குருவ நடுவிலே இந்த 35 கருவிகள் இருக்கின்றன, செயல்படுகின்றன. சகல 5வத்தையிலே 35 கருவிகள் செயல்படுகின்றன. ஆனால் எது நீங்குகின்றன? அவற்றை செலுத்துகிற சுத்த தத்துவங்கள் 5 நீங்கியும் கூடியும் அதனாலே அடைகிற அவத்தை தான் சகல 5 விழிப்பு நிலையிலேயே குருவ நடுவிலேயே சுத்த தத்துவங்கள் சேருவதும் நீங்குவதும். இந்த அவத்தைகள் எல்லாம் நிகழ்வதற்கு என்ன காரணம்? வினைக்கு ஏற்ப, வினைக்கு ஏற்ப தான் இந்த கருவிகள் கூடும் பிரியும். வினை அனுபவம் தான், வினைக்கு ஏற்ப தான். பிறகு சுத்த அவத்தை, சுத்த அவத்தை எங்கே நிகழ்கிறது? சகலத்திலேதான். சுத்த அவத்தை நிகழ்வதும் சகலத்திலே. இந்த 3 வகையான அவத்தைகளும் நிகழ்வது நம்முடைய சகலத்திலேதான். எனவே சுத்த நிலை என்பது என்ன? சகலத்தில் நிகழ்வது இருந்தால் என்ன இருக்க வேண்டும்? கருவிகள் அங்கே சுத்த நிலை, சுத்த நிலையும் முக்தி நிலையும் ஒன்றா? முக்தியில ரெண்டு வகை இல்லையா? சீவன் முக்தி நிலை, பரமுக்தி. பரமுக்தியில கருவி கிடையாது, ஆனா சீவன் முக்தி நிலையில உடம்போடு இருக்கிறது. உடம்போடு கூடியிருக்கிற நிலை சீவன் முக்தி நிலை, அதுதான் இங்கே சுத்த நிலை என்று சொல்லப்படும். அந்த பரமுக்தி அல்ல, சீவன் முக்தி நிலைதான் இந்த சுத்த நிலை. இந்த சுத்த நிலையிலே கருவிகள் உண்டா?
உடம்பு இருந்தாலே கருவிகள் இருக்கு.
கருவிகள் இருந்தால் அதுக்கு முக்தியாகும். கருவியோடு கூடியிருக்கிற போது நிலை நிலை என்றாலே கருவிகளின் தொடர்பில் இருந்து நீங்கிய நிலைதானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவிகள் நீங்கிய நிலைதானே, நீங்கிய நீங்கிய அது சரி. அதாவது சீவன் முக்தி நிலை என்றால் கருவிகளின் தொடர்பு. நான் வேறொரு கருவியை பெற்று விட்டோம். என்ன கருவி? ஆமா, திருவருளாகிய கருவி தான் அங்கே கருவி. திருவருள், அந்த திருவருளாகிய கருவியோடு படிப்படியாக இந்த ஆன்மா கூடுகிறது, கூடுகிறது, நீங்குகிறது. திருவருளாகிய கருவியோடு கூடுதல் நீங்குகிறது. அந்த கருவிகளை நீங்க முடியுமா? நீங்குறோமா? நீங்குறார்களா? திருவருளாகிய கருவி, கருவி நீங்குமா? இப்போ மேல்நிலைக்கு போனவர்கள் கீழே இறங்குவார்களா இல்லையா? இங்கே துரியாதீத நிலைனா என்னது? நெட்டை நிலை. நெட்டைனா சிவத்திலே அழுங்கி இருக்கிறாங்க, அதிலிருந்து இறங்குறோம். இறங்குறார்கள், நம்ம இறங்குறோம் சொல்லுங்க, இறங்குகிறார்கள். துரிய நிலை, அதுக்கு கீழே இறங்கினா தான் ஆபத்து. சிலர டாக்டர் நிலைக்கே திரும்புவாங்க அங்க போயிட்டு. எனவே கருவிகள் இங்கே சுத்த நிலையிலே திருவருளாகி அதனை இந்த மாயா கருவிகள் நீங்க நீங்க, மாயா கருவிகள் நீங்க நீங்க திருவருள் கருவியோடு சேர்கிறது. ஆன்மா திருவருளாகிய திருவருளையோடு சேர்கிறது. அதுல அந்த ஐந்து எவை? ஐந்து சுத்த நிலைகள். அதற்கு நிம்மலங்கிற பேர் சொல்றாங்க. நிம்மல சாஸ்திரம், நிம்மல சொப்பனம், நிம்மல சுத்தி, நிம்மல துரியம், நிம்மல துரியாதி. அந்த சாஸ்திரம் முதலிய பேர்களோடு முதல்ல என்ன சேர்க்கிறோம்? நிம்மலம். ஏன் அந்த அடைமொழி? மலம் நீங்கிய நிலை, ஆணவ மலம் இல்லாத நிலைதான் நின்மலம். எனவே ஆணவ மலத்தோடு கூடியிருக்கிற போது நிகழ்கிற அவஸ்தைகள் வேறு, இங்கே நிகழ்வது நின்மல அவஸ்தைகள். நின்மல அவஸ்தை அல்லது நின்மலம் என்ற அடைமொழிக்கு பதிலாக சுத்தம் என்ற சொல்லும் சொல்லலாம். சுத்த தந்திரம், சுத்த சொப்பனம், சுத்த சுளுத்தி, சுத்த துரியம், சுத்த துரியாதிகள் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே பொருள்தான். சுத்தம், நின்மலம். இப்ப நின்மலம், நின்மல சாஸ்திரம் என்றால் என்ன? நின்மல சாஸ்திரம் இதெல்லாம் எட்டாம் சூத்திரத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த சுத்த அவத்தைகள் எட்டாம் உற்பாவிலிருந்து தொடங்குகிறது. நின்மல சாஸ்திரம் என்றால் இந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்று சிந்திக்கிற காலத்துல இந்த கருவிகள் எல்லாம் அசத்து, இவை எனக்கு வேறானவை, நான் சிவத்தை சாரக்கூடிய சித்து பொருள், என்ற உண்மையை உணர்வதுதான் நின்மல சாக்கிரம். நின்மல சாக்கிரம் அப்படி இந்த கருவிகளாகிய அசத்து இவற்றை வேறென்று உணர்ந்து, எனவே நிர்மல சாக்கரம் என்ற தன்னுடைய இயல்பை ஆத்மா உணர்கிறது, தன்னுடைய இயல்பை உண்மை இயல்பை உணர்கிறது. அப்படி உணர்ந்த போது, தன்னுடைய உண்மையை உணர்ந்த போது, இந்த கருவிகளினுடைய தொடர்பிலிருந்து நீங்கி தன்னுடைய இயற்கையான அறிவாகிய வியாபக அறிவை அந்த ஆன்மா அடைகிறது. வியாபக அறிவை அந்த நிலையில அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது? நானே எல்லாவற்றையும் அறிகிறேன், நானே தலைவன், நானே தலைவனால் எல்லாவற்றையும் அறிகிறேன் என்று அது நினைக்கிறது. இந்த நிலைக்கு தான் அடுத்த இரண்டாவது நிலைக்கு என்ன பேரு? நின்மல சொப்பனம். இதுதான் நின்மல சொப்பனம். அப்படி வியாபக அறிவை பெற்றாலும் ஆன்மா தானாக அறிகிறதா? எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் வியாபக அறிவை பெற்றாலும் ஆன்மா உணர்வதுதான். அதனை உணராமல் இந்த ஆன்மா தானே அறிவதா? நானே அறிகிறேன் என்று நினைக்கிறதே அதுதான் நிம்மல சொப்பனம். சொப்பன நிலையிலே நாம் எப்படி அறிகிறோம் சொப்பனத்தை? ஆமா, கலங்கி கனவை கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் தின்திறனுக்கு என்னோ சொல். எனவே அந்த சொப்பனமாகிய கனவை நாம் மயங்கி அடிக்கிறோம். அதுபோல இங்கே என்ன மயக்க ஆன்மாவுக்கு? நானே பெரியவன், நானே தலைவன் என்று மயங்கி அறிவதனாலே அது நிம்மல சொப்பனம் என்ற நிலை. மயங்கி அறிதல் என்றாலே அங்கே என்ன இருக்கிறது? ஆணவ மலத்தினுடைய வாசனை இருக்கு. ஆணவ மலை நீங்கிவிட்டது, ஆனால் வாசனை இருக்கு. உடம்பு இருக்கிற வரை, உடம்பு இருக்கிற வரை இந்த மல வாசனை இருந்துதான் தீரும். எனவே இது நிம்மல சொல்ல